நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்தசயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசிநந்தி தேவர் நற்றால் காசிநந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பார் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூரடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொர்வசமாதி அடைந்த நேருலகம் உயவே ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வளமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறியும் சத்சங்கமாகவோ அல்லது அந்த அடிப்படையில் வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அதன் மூலம் அனுபவம் எடுக்கும் சத்சங்கமாகவோ அமையும். அதன்படி இன்று ஒரு எண்பர்தான் ரெண்டு கேள்வி அனுப்பியிருந்தார். ஒரு கேள்வி பதில் காண்போம், ரெண்டாவது கேள்வி மிகவும் ஆழ்ந்த கேள்வி, அதற்கு முடிந்தால் பதில் காண்போம். இன்று அந்த அன்பர் சென்று அனுப்பிய கேள்வி என்னவென்றால், இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை நான் அறிய தொடங்கியவுடன் அதில் சொல்லப்பட்டவாறு உண்மை வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று விரும்பி இப்போ பல மாதங்களாக அதை கடைபிடித்து வருகின்றேன். முழுமையாக உண்மை வாழ்க்கை அல்ல, இருப்பினும் அதை நோக்கி செல்கின்றேன். ஆனால் நான் 4 படி ஏற 2 படி கீழே இறங்குகின்றேன். இந்த முயற்சியில் முழுமையாக அதில் ஏற முடியவில்லை. உண்மை வாழ்க்கை வாழுகின்றேன், திடீரென்று மாயை வினை காரணமாக கீழே அதை விட்டு விலத்துகின்றேன், திரும்ப ஏறுகின்றேன், திரும்ப விலத்துகின்றேன். என்னுடைய வளர்ச்சி 4-2 என்று சொல்கின்றேன் உங்களுக்கு. 4 படி ஏற 2 படி இறங்குகின்றேன் ஒவ்வொரு நிலையிலும். ஆகவே அதற்குரிய காரணம் என்னையா, ஏன் நான் அதிலிருந்து தவறுகின்றேன்? தெரியும் மாயை வினை என்று சொல்லப் போகின்றீர்கள் என்று. அதையும் கடந்து என்ன மாதிரி நான் அந்த உண்மை வாழ்க்கையில் நிற்கலாம் என்பது இந்த அன்பருடைய கேள்வி. மிகவும் நல்ல கேள்வி, எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய கேள்வி, எனக்கும் சேர்த்து என்னையும் சேர்த்து சொல்லுகின்றேன். இந்த உண்மை வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாங்கள் கேட்டல் அறிவுடன், சைவ சித்தாந்தத்தில் கேட்டல் அறிவுடன் அதை சிந்தித்து உணர்ந்து செயல்பட முற்படுகின்றோம் எல்லோரும். நிச்சயமாக அதில் ஏறி இறங்க வேண்டிய நிலை இருக்கின்றது கிரியா சாதகர்களுக்கு. ஏனென்றால் நாங்கள் ரெண்டு வாழ்க்கையில் எங்களை ஓட்டிக்கொண்டு போகின்றோம். பாபாஜியின அருள்வாக்குப்படி உலகியல் கிரியா யோகம். ஆகவே இந்த உலகியலில் இருக்கும் போது அந்த உண்மை வாழ்க்கை என்பது எல்லா நேரமும் சாத்தியம் அல்ல. அதுதான் உங்களுக்கு நடக்கின்றது. ஆனால் உங்களுடைய கேள்வி என்னென்று நான் நினைக்கின்றேன் என்றால், 4 படி ஏறினால் 2 படி இறங்குகின்றேன் என்றால் 2 படி நிற்கின்றீர்கள். ஆனால் அது உங்களுக்கு மனதிற்கு சாட்டிஸ்ஃபைட் சந்தோஷம் இல்லை என்பது என்னுடைய கருத்தாக அமைகின்றது. இங்கு உங்களுடைய கேள்வியில் அதாவது நாலு படி ஏறினால் அதிலேயே நின்று கொண்டு மீதியாக ஏறலாமா என்பது உங்களுடைய கேள்வியாக இருக்கலாம். ஆகவே இதை பற்றி நாங்கள் சிறிது அறிந்தோம் என்றால் உண்மை வாழ்க்கை என்றால் என்ன? நாங்கள் குருவருள் திருவருளை அவர்களை நாட வேண்டும், நாடுவது மாத்திரமல்ல அவர்களால் தான் எங்களுடைய வாழ்க்கை நடக்கின்றது என்பதை உணர வேண்டும். உணர்ந்தால் மாத்திரம் காணாது, அது நிலையாக நிற்க வேண்டும். அந்த நிலையின்மைதான் காரணம் நாங்கள் உண்மை வாழ்க்கையை விட்டு விலத்துவதற்கென்று அடியேனின் தாழ்ந்த ஒரு கருத்து. அந்த குருவருள் ஆகிய பாபாஜியோ அல்லது திருவருள் ஆகிய சிவனோ அவர்கள்தான் எல்லாம் நடத்துகின்றார்கள் என்றாலும் அதை நாங்கள் எந்தெந்த நேரத்தில் அதை பற்றி சிந்திக்க தவறுகின்றோமோ அந்த நேரத்தில் நாங்கள் உண்மையை விட்டு விலத்துவோம் என்பது என்னுடைய அனுபவம். அது உண்மை. இதுதான் உங்களுக்கும் நடக்கின்றது நினைக்கின்றேன். இது உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த முயற்சியில் இறங்குபவர்கள் எல்லோருக்கும் இது நடக்கக்கூடிய ஒரு விடயம். ஆகவே இதற்குரிய பதில் என்னென்று பார்த்தால், சைவ சித்தாந்தம் கிரியா யோகம் மூலமாக நாங்கள் குருவருள் திருவருளில் நிற்க பழக வேண்டும். அதைத்தான் கூட்டிக் கொண்டு போகும் போதுதான் இந்த உண்மை வாழ்க்கை சிறிது சிறிது சிறிதாக கூடிக்கொண்டு போய் ஒரு நேரம் முழுமையான உண்மை வாழ்க்கையாக இந்த பிறப்பிலோ அல்லது அடுத்தடுத்த பிறப்புகளிலோ அது நடக்கும். இந்த வசனத்தை நான் ஏன் சொல்கின்றேன் என்றால், அனுபவம் மூலம் இது ஒரு பிறப்பில் தாண்டக்கூடிய விடயம் அல்ல. தாண்டலாம், அது உங்களுடைய முயற்சி, உங்களுடைய வினைகள் கொண்டு வந்த பிராப்த வினைகள். இந்த மாயா உலகம் இந்த மூன்றிலும் தங்கி இருக்கின்றது, அது முழுமையான இடத்தை நீங்கள் அடைவதற்கு. ஆகவே முயற்சி முக்கியம். நாங்கள் எல்லோரும் இதை முயன்று சிறிது சிறிதாவது, சிறிது சிறிது நிமிடம், சிறிது சிறிது செகண்ட், சிறிது சிறிது மணித்தியாலம் உண்மை வாழ்க்கையில் நிற்க பழகி கொண்டு போவோமாக இருந்தால் அது நிச்சயமாக ஏறும் அளவுக்கு உடனடியாக இறங்க மாட்டாது, நிச்சயமாக மாட்டாது. ஏன்? அந்த உண்மை வாழ்க்கையை நீங்கள் தொடங்குவதே குருவருள் திருவருளால், ஒரு சிறிய நேரம் என்றாலும். ஆகவே அது இறங்குவதென்று நீங்கள் என்னத்தை சொல்லியிருக்கின்றீர்கள் என்றால், மாயா காரணமாக இருக்கலாம், உங்களுடைய வினை காரணமாக இருக்கலாம். அந்த திருவருள் குருவருளை நீங்கள் ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், ஒரு நாளில் மறக்கின்றீர்கள் என்றால் அந்த நேரத்தில் உண்மை வாழ்க்கை மறைந்துவிடும். இது உண்மை. ஆகவே உங்களுடைய கேள்விக்குரிய பதில், நீங்கள் உண்மை வாழ்க்கையில் நிற்க வேண்டும். இறங்கி ஏறுவதுதான் எங்களுடைய சகல நிலை, சகலர் என்று சொல்கின்றோம் இந்த உடலில். ஆகவே நீங்கள் அந்த வாழ்க்கையில் நிற்க வேண்டுமென்றால் உங்களுடைய குருவருள் திருவருளின் நிலையை நீங்கள் கூட்ட வேண்டும். அருள் இல்லை, குருவருள் திருவருளை நீங்கள் நாடும் நிலையை நீங்கள் கூட்ட வேண்டும். அதுதான் அதற்குரிய சைவ சித்தாந்த கிரியா யோகா பதிலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய அடுத்த கேள்வி ஒரு பெரிய கேள்வி, முடிந்தளவு விளக்கம் தரப்பாக்கின்றேன். அடுத்த கேள்வி, நீங்கள் கேட்ட கேள்வி, பாபாஜியின் கிரியா யோகத்தின் சிறப்பு என்ன? முதற்தரம் என்னுடைய சத்சங்கத்தில் இப்படியான ஒரு கேள்வி. சிறப்பு, பாபாஜியின் கிரியா யோகமே சிறப்பு. அந்த சிறப்புக்குரிய காரணத்தை நீங்கள் கேட்கின்றீர்கள். முடிந்த அளவு தருகின்றேன் பாபாஜியின் வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் இருந்து. முதலாவது சிறப்பு பாபாஜியின் கிரியா யோகத்தில், நாங்கள் ரெண்டு வாழ்க்கை வாழ்வதற்கு பாபாஜி எங்களை அனுமதித்திருக்கின்றார். குடும்ப வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும், அது நாங்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். இது ரெண்டில் ஒன்றை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமென்றா, இரண்டில் ஒன்றை அனுபவிக்க வேண்டுமென்றால் எங்களுடைய இந்த உடலில் நாங்கள் எடுத்த பிறப்பு அதற்குரிய பிறப்பு அல்ல. ஏனென்றால் மாயைக்குள் அகப்பட்டு விட்டோம் தொடக்கத்திலேயே. ஆகவே பாபாஜியின் கிரியா யோகம் ரெண்டு நிலைகளிலும் எங்களை செயல்படுத்த வல்லது. அதுதான் முதலாவது சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, அவருடைய கிரியா யோகத்தில் எங்களுடைய உடல், இந்த உடலில்தான் எங்களுடைய ஆன்மா சிவனால் பூர்த்தப்படுகின்றது. அந்த ஆன்மா உயிர் என்ற பெயரில் உடலில் இருந்து தன்னுடைய விடயங்களை செய்து வருகின்றது. அந்த உடலை பற்றிய விடயத்தை பாபாஜி சொல்லி தந்திருக்கின்றார். ஐந்து உரைகளான உடல், அதை வேதாந்தத்திலும் கோஷங்களாக சொல்லி இருக்கின்றார்கள். அதேபோல் கிரியா பாபாஜி கிரியா யோகத்தில் அதை ஐந்து உடல்களாக சொல்லியிருக்கின்றார். வேதாந்தத்தில் சொன்னது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷங்களாக தரப்பட்டு, அது கிரியா யோகத்தில் தேக உடல், சுவாச உடல், மன உடல், அறிவுடல், ஆன்ம உடல் என்ற விடயத்தை பாபாஜி இந்த கிரியா யோகத்தில் புகுத்தி இந்த உடல்களுக்குரிய பயிற்சிகளை தந்திருக்கின்றார். செயல்முறைகளை நாங்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள், எங்களுடைய உடலுக்கு தேவையான முழு பயிற்சியையுமே கிரியா யோகம் தருகின்றது. ஆகவேதான் யோகியார் ஒருவரிடத்தில் சொல்கின்றார், எங்களுடைய குரு, எங்களுடைய கிரியா யோகம், பாபாஜியின் கிரியா யோகம் ஒரு சூப்பர் மார்க்கெட் என்று சொல்லுவார் அமெரிக்காவில். அந்த வெள்ளையர்களுக்கு இதை படிப்பிக்கும் போது, சூப்பர் மார்க்கெட் என்றால் என்ன, ஒரே இடத்தில் நீங்கள் எல்லா பொருட்களையும் வேண்டலாம், நீங்கள் அந்த இடத்தை விட்டு இன்னொரு கடைக்கு செல்ல தேவையில்லை. அதே போல பல யோகங்கள் இருந்தாலும் கிரியா யோகத்தின் மகிமை, அந்த ஒரே யோகத்தில் இருந்து கொண்டு நீங்கள் யோகத்தில் என்னென்ன சித்திகள் எடுக்கலாம், என்னென்ன நிறைகளை அடையலாமோ அதை இந்த ஒரு யோகத்தில் இருந்து கொண்டு வேறிடம் செல்லாமலே முழுமையாக தரக்கூடிய யோகம்தான் கிரியா யோகம். இது இரண்டாவது கருத்து உங்களுடைய கேள்விக்கு. மூன்றாவது கருத்து என்னென்று பார்த்தோம் என்றால், எங்களுடைய கிரியா யோகத்தில் வாய்ஸ் ஆஃப் பாபாஜி என்று சொல்லப்படும் இந்த தெய்வீக குரலில் இந்த ஆன்மீக ரகசியத்தை சொல்கின்றார் பாபாஜி. அந்த ரகசியங்களை நாங்கள் படித்தோம், படித்து கொண்டிருக்கின்றோம், இப்போது உணர்கின்றோம். முழு ரகசியங்களும் முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தத்தில் இருந்து வாய்ந்திருக்கின்றது. அதைத்தான் யோகியாரும் நாசுக்காக சொல்லி சென்றார். சிவ யோகத்தில் இருக்கும் சைவ சித்தாந்தத்தின் வழி நிற்பதுதான் இந்த கிரியா யோகம் என்று. ஆகவே அது நாங்கள் மூன்றாவது விடயமாக சிறப்பாக யோசிக்க வேண்டிய விடயம். நான்காவது விடயம், இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டும், ஆனால் உலகத்தை கொண்டு வாழாதே என்று பாபாஜி எங்களுக்கு பரப்புகின்றார். எங்களுடைய நிலையை அது ஒரு அற்புதமான நிலை. அதைவிட இந்த ஆன்மாவை அறிந்தால்தான் நீ எல்லாவற்றையும் அறியலாம் என்பதை கூறுகின்றார். எல்லாம் சைவ சித்தாந்தம். அந்த ஆன்மாவை அறிவதற்குத்தான் இந்த ஐந்து உடல் பயிற்சிகள், செயல் பயிற்சிகள் என்று கூறுகின்றார். அதைவிட இந்த ஆன்மீக ஒளியான ஒளி உன்னுடைய உடலின் உள்ளே இருக்கின்றது. அந்த ஒளியை நீ உணர், அது சச்சிதானந்த ஒளி. அந்த ஒளிதான் இந்த பிரபஞ்சத்தையே ஆளுகின்றதென்று ஒரு நாசுக்காக அதை சொல்லியிருக்கின்றார். இப்போது புலப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தை படித்தவுடன். அவர் அந்த ஒளி என்று, எங்களுக்குள்ளே இருக்கும் ஒளி என்று அவர் என்னத்தை கூறுகின்றார் என்றால், கிரியா யோகத்தில் எங்களுக்குள் இருப்பவன் இறைவன், அவன்தான் முழு ஒளி. அதை இறைவன் என்று சொல்லாமல் நாசுக்காக எங்களுக்குள் இருக்கும் ஒளியை நோக்கி செல்லுகின்றார் பாபாஜி. அதை பின்னர் ஒரு இடத்தில் அதை இறைவன் என்றும் குறிப்பிடுகின்றார். ஆகவேதான் பாபாஜியின் புத்தகங்களை படித்து கொண்டு போகும்போது ஒரு இடத்தில் ஒரு விடயத்தை தருவார், அதை பற்றி சிந்திக்க விடுவார் என்று நினைக்கின்றேன். அவர் புத்தகமாக்கிய விதம் அது பல பக்கங்களின் பின் அதனுடைய தொடர்ச்சி வரும். ஆனால் நீங்கள் முழுமையாக உணர்ந்து அதை வாசித்து கொண்டு போனால்தான் அந்த தொடர்ச்சியை உங்களால் பின்பற்றலாம், அல்லது இரண்டும் அது தொடர்வது போல் உங்களுக்கு அறிய முடியாது. உங்களுடைய அறிவுத்திறன் வளர்ந்தால்தான் அதை கண்டுபிடிக்கலாம். அதே போல் சொல்கின்றார் இறைவன். ஆகவே அந்த சச்சிதானந்த ஒளி உன்னுள் இருக்கின்றது. அதை விட அவர் என்ன சொல்கின்றார் கிரியா யோகத்தில், அந்த ஒளிதான் இந்த பிரபஞ்சத்தையே ஆள்கின்றது என்கின்றார். இதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. இறைவன் தான் எல்லாவற்றையும் செய்கின்றான். இது நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் 36 தத்துவங்கள் மூலம் படித்து விட்டோம். அதைத்தான் கிரியா யோகமும் சொல்கின்றது, ஆனால் சுருங்கிய நிலையில் கொடுக்கின்றது. ஆகவே எங்களுடைய அறிவுத்திறன் வளர்ந்து கொண்டு வரும்போதுதான் இந்த விடயங்களை நாங்கள் பார்க்க முடிகின்றது என்பது 4வது சிறப்பு. ஆகவே இந்த விடயங்கள் வழி நின்று எல்லாம் நடத்துபவன் அவனே என்று தெரிந்தவுடன் நாங்கள் கடவுள் ஆன்மா பிரம்மம்தான் எல்லாம் என்பதை உணர்கின்றோம். அந்த ஒளி மூலம், அவர் சொன்ன ஒளி மூலம் பாபாஜி அவர்கள், எங்களுடைய உடலில் இருக்கும் ஒளி தான் வெளியில் பிரபஞ்சத்தை செயல்படுத்துகின்றது என்கின்றார். நிச்சயமாக அதை நாங்கள் ஆணவமாக எடுத்துவிடக்கூடாது. நாங்களா செலுத்துகின்றோம், என்னுடைய ஒளியா செலுத்துகின்றது, அப்ப நான் தான் இறைவன். இல்லை, எங்களுக்குள் இறைவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றான் என்று சைவ சித்தாந்தம் சொல்லி தந்துவிட்டது. அதே நேரம் இறைவன் எங்களுடன் இருந்தாலும் நாங்கள் இறை தன்மையைத்தான் அடையலாம் என்று நேற்று ஒரு அன்பருடைய கேள்வியில் பார்த்தோம். ஆனால் இறைவனாகவே மாற முடியாது என்ற விடயத்தையும் நாங்கள் மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும், அல்லது எங்களை அதை அந்த நிலையிலிருந்து இறக்கிவிடும் ஆணவம் வந்தது என்றால் அந்த மல வாசனை மூலம். ஆகவே அது 4வது சிறப்பு. ஆகவே இவற்றை உணர்ந்தவுடன் நாங்கள் இந்த புறவி கடலை கடக்க வேண்டும் என்கின்றார் பாபாஜி தன்னுடைய புத்தகத்தில். அதாவது இந்த புறவி, இந்த உலகம், இந்த மனம், இவற்றை கடக்க வேண்டும் என்கின்றார். அதுதான் 5வது சிறப்பு. இந்த விடயத்தை தெய்வீக ரகசியத்தில் தருகின்றார். அவருடைய புத்தகம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. தெய்வீக ரகசியம் எல்லா தொல்லைகளையும் நீக்கும் சிறப்பு திறவுகோல், மரணத்தின் மரணம் 2வது பகுதியை தொடர்கின்றார் தன்னுடைய புத்தகத்தில். அதன் மூலம் எங்களுக்கு என்னத்தை தருகின்றார் என்றால், எல்லா தொல்லைகளையும் என்று சொல்வது எல்லா துன்பங்களையும் நீக்கும் சிறப்பு திறவுகோல் கிரியா யோகம் என்கின்றார் பாபாஜி. அதாவது துன்ப நீக்கம், அதைத்தான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து முழுக்க முழுக்க பெரிய இடங்களாக சொல்லுகின்றதை அவர் ஒரு சொல்லில் சொல்கின்றார் பாபாஜி அவர்கள். அதை நாங்கள் தேடி கண்டுபிடிக்கட்டும் என்பதற்காக ஒரு சொல்லில் சொல்கின்றார். அதற்குரிய விளக்கங்களையும் கிரியா யோகா புத்தகத்தில் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அந்த சிறப்பு திறவுகோளான கிரியா யோகம் எங்கள் கையில் இருக்கின்றது என்று பறைசாற்றுகின்றார். நாங்கள் அதை வாசிக்க வேண்டும். எல்லாம் முழுக்க 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 சைவ சித்தாந்தத்தில் இருந்து வருகின்றது. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து இருந்தால்தான் இந்த புத்தகத்தை முழுமையாக அறியலாம் என்று அடியேன் அறிந்தேன் பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன். அதைத்தான் நாங்கள் எல்லோரும் இப்போ அறிந்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய உதவியுடன், அவருடைய சத்சங்கத்தில். ஆகவே அது அடுத்த சிறப்பு. ஏனென்றால் எங்களுடைய துன்ப நீக்கம்தான் எங்களுக்கு மருந்து. ஏன், இன்பங்களையும் துன்பங்களையும் எங்களுடைய பிராப்த வினை மூலம் கொண்டு வந்திருக்கின்றோம் சைவ சித்தாந்தத்தின் படி. அதிலிருந்து எங்களுடைய வினைகளை அனுபவிக்கின்றோம். அனுபவத்திலிருந்து நாங்கள் அறிவுத்திறனை பெறுகின்றோம். அறிவுத்திறனால் ஆணவ மலத்திலிருந்து வெளிவருகின்றோம். இதுதான் இறைவனின் திட்டம். அந்த திட்டத்தின் வழி நாங்கள் பயணிக்கின்றோம். ஆகவே இந்த அறிவுத்திறனை எடுத்து ஆணவத்திலிருந்து வெளிப்படுவதைத்தான் அவர் துன்ப நீக்கமாக 2வது பகுதியில் சொல்கின்றார். இதிலெல்லாம் நாங்கள் சென்று இந்த மனம், உலகம், புறவியை நீட்போமாக இருந்தால், புறவி கடலை கடப்போமாக இருந்தால், அதான் அவருடைய 3வது நிலை, 3வது பகுதி, மரணத்தின் மரணம். அதுதான் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, விரிவாக சொல்கின்றது. ஆகவே இந்த 3 நிலையையும் கடந்தவுடன் நாங்கள் பதிஞானத்தை நோக்கி செல்கின்றோம். அந்த இடத்தில் இறைவன் வந்து எங்களுக்கு அதை தந்தால்தான் கிடைக்கும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. பாபாஜியும் சொல்கின்றார் தன்னுடைய புத்தகத்தில், நான் என்னுடைய சாதகர்களை மரணத்தின் மரணம் வரைக்கும் அழைத்துச் செல்ல முடியும் என்னால். அதற்கு அவர் கொடுக்கும் பெயர் ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம் என்றால் என்ன? அதுதான் பாபாஜியின் கிரியா யோகத்தின் இறுதி நிலை. அதை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் பசு ஞானம் என்று சொல்கின்றோம். 3 ஞான நிலைகள் இருக்கென்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. பாச ஞானம், பசு ஞானம், பதி ஞானம். ஆகவே பாபாஜி எங்களுக்கு எங்கு உதவி செய்கின்றார்? பாச ஞானத்தில் உதவி செய்கின்றார். ஏனென்றால் தெய்வீய ரகசியங்களை உடைத்து உடைத்து தருகின்றார் கிரியா சாதகர்களுக்கு. அந்த ரகசியங்களை சொல்லி அவர்களை பக்குவப்படுத்துகின்றார் செயல்பயிற்சி மூலம். அதன் மூலம் அவர்களை மனம் உலகம் புறவிக்கடலை கடக்க பழக்குகின்றார் கிரியா யோக பயிற்சிகள் மூலம், விடயங்கள் மூலம். அதன் மூலம் வழி நின்றோம் என்றால் நாங்கள் பாச ஞானத்தை கடக்கின்றோம், அதாவது உலகத்தை கடக்கின்றோம், பசி ஞானத்தை அடைகின்றோம். அவ்வளவுதான் தான் செய்ய முடியும் என்று பாபாஜி சொல்லியிருக்கின்றார். இதெல்லாம் புரியவில்லை. இந்த எழுத்துக்கள் எல்லாம் சைவ சித்தாந்தம் கிடைக்கும் வரை. ஆகவே அந்த பசி ஞானத்தின் உச்சி நிலையை பாபாஜி எங்களை கொண்டு போய் விடுகின்றார். அதிலிருந்து நாங்கள் நிமிர்ந்து பார்த்தால் இறைவனின் திருவடி அங்கு இருக்கின்றது. அதுதான் பதி ஞானம். அதற்கு பிறகு பாபாஜியால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த இடத்தில் உங்களை கொன்றே விடுகின்றார். நாங்கள் அந்த இடத்தில் இருக்கும் போது இறைவன் எப்போது நாங்கள் தகுதி பெற்று விட்டோம் அந்த ஞானத்தை கொடுப்பதற்கென்று அவன் நினைக்கும் போது அவன் தந்தால் உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் நிச்சயமாக கிடைக்கும் என்று அருளாளர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே இந்த கிரியாயோகத்தின் சிறப்பை கேட்டீர்கள். அதற்கு உங்களை இந்தளவு தூரம் கொண்டு வந்திருக்கின்றேன். கிரியா யோகம் என்றது முழுக்க 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 சிவ யோகத்திலிருந்து வந்த, சைவ சித்தாந்தத்திலிருந்து வந்த யோகம் என்று யோகி ராமையா அவர்கள் சொன்ன கருத்து இப்போது விரிவாக விளக்கம் எடுக்கக்கூடியதாக இந்த சைவ சித்தாந்தம் சிவன் பரம்பொருளின் உதவியால், பாபாஜியின் உதவியால் எங்களிடம் வந்து கொண்டிருக்கின்றது. இதை படித்து இவற்றையெல்லாம் உணர்ந்து இந்த நிலையை அடைவதற்கு ஒரு பிறப்புக்கு காணாது பல பிறப்புகள் தேவை. இருப்பினும் அவருடைய இறுதியான சிறப்பு என்னவென்றால், அவர் எங்களுக்கு சொல்லித்தந்த இந்த 5 உடல் பயிற்சிகளில் 4 உடல் பயிற்சிகள் ஒவ்வொரு பிறப்பிற்கும் சேர்ந்து 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 போகின்றது. ஆகவே உங்களுடைய நேரத்தை பாபாஜி வீணடிக்கவில்லை, எங்களுடைய நேரத்தை அவர் வீணடிக்கவில்லை. அந்த பயிற்சியில் நாங்கள் பொறுமையாக பயணிப்போமாக இருந்தால் ஏதோ ஒரு பிறப்பில் பசு ஞானத்தை அடைகின்றோம், ஆத்ம ஞானம், பாபாஜியின் ஆத்ம ஞானத்தை அடைகின்றோம். அதிலிருந்து பதி ஞானத்திற்காக பதியை நோக்கி நிற்கின்றோம். பதி ஞானத்தில் இறைவன் சிவன் எங்களை வந்து அழைத்துச் செல்வார் என்பது சைவ சித்தாந்த உண்மை கருத்து. இதுதான் பாபாஜியின் யோகத்தின் சிறப்பு என்பரே. இதை இன்று நீங்கள் பேச பண்ணிவிட்டீர்கள். அதற்கு பாபாஜி பரம்பொருள் உதவி செய்கின்றார்கள். இவற்றை உணர்ந்து நாங்கள் எல்லோரும் இந்த கிரியா யோகத்தில், முழுமையான கிரியா யோகத்தில் வேறு எங்கும் எங்களுடைய கவனத்தை செலுத்தாது சிறிது சிறிதாவது உங்களால் முடிந்தளவு அந்த பயிற்சியை செய்து கொண்டு போங்கள். சைவ சித்தாந்த கருத்துக்களை கேளுங்கள். மீண்டும் பாபாஜியின் புத்தகத்தை வாசியுங்கள். முழுக்க முழுக்க உங்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்றபடி இது துளங்கத் தொடங்கும் என்று சொல்லுகின்றேன். அதற்கு பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ சிவாய நமஃ. இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவன் ஐயா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம்
சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கம் வளமை போல சைவ சித்தாந்த அடிப்படைய கேள்வி பதிலளுக்குரிய சத்சங்கமாக இருந்தது. அதில் 2 கேள்விகளுக்கும் மிகவும் தெளிவாக சிறப்பாக பதில்கள் தரப்பட்டது. அதை நாங்கள் உள்வாங்கினாலும் அதை மீண்டும் மீண்டும் நாங்கள் ரிவ்யூ மீட்டர் செய்ய வேண்டியது அவசியம். ஏனெனில் அப்பொழுதுதான் எங்கள் மனத்தில் கேட்டல் சிந்தித்தல் உணர்வு தெளிதல் என்ற இறுதி நிலையில் அடைந்து அந்த கருத்துக்களை நாங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லி அதன் பலன்களையும் நாங்கள் பெறலாம் என்ற வகையில் இன்றைய முதலாவது கேள்வி, உண்மை வாழ்க்கை என்றால் என்ன? அதற்கு சத்சங்கத்தில் பல விளக்கங்கள் தரப்பட்டாலும் மீட்டலில் மிக சுருக்கமாக திருவருள், திருவருளில் நிற்க வேண்டும், அப்போதுதான் உண்மை வாழ்க்கையை உணரலாம் என தெளிவாக விளக்கப்பட்டமை இதிலிருந்துதான் இந்த கேள்விக்குரிய பதில் அமையும் என விளக்கப்பட்டது. எனவே அதிலிருந்து நாங்கள் அந்த கருத்தை உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அடுத்த இரண்டாவது கேள்வியான பாபாஜியின் கிரியா யோகத்தின் சிறப்பியல்களை பற்றியும் சிறப்பான விளக்கங்கள் தரப்பட்டது. அவற்றை சுருக்கமாக நாங்கள் மனத்தில் நினைத்து வைத்திருப்பதற்காக குடும்ப வாழ்க்கை, அதாவது குடும்ப வாழ்க்கையை இன்னொன்று லௌகீக வாழ்க்கை என்றும் கூறுவார்கள். அடுத்ததாக ஐந்து உடல்களான உரை, அதாவது ஐந்து கோசரங்களையும் கொண்டிருக்கின்ற என்ற விளக்கம் தரப்பட்டது. அடுத்து பாபாஜியின் தெய்வீக குரலில் ஆன்மீக ரகசியங்கள் சொல்லப்பட்டமை பற்றியும், உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்பது பற்றிய விளக்கம், சச்சிதானந்த ஒளி உள்ளிருக்கின்றதுதான் என்பது பற்றியும், உடலில் இருக்கும் ஒளிதான் பிரபஞ்ச ஒளி என்பது பற்றிய விளக்கமும், அடுத்து பிறவிக்கடலை நாம் கடக்க வேண்டும் என்பது பற்றியும், அடுத்ததாக அறிவுத்திறன் மூலம் ஆணவத்தில் இருந்து விடுபடுதல் வேண்டும், அதாவது துன்ப நீக்கம் என விளக்கமாக விளக்கப்பட்டது. இறுதியாக பதிஞானம் பற்றியும், பசுஞானத்தை அடைதல், பதிஞானம் தான் இறைவனின் திருவடியாகும் என்று சிறந்த பதில் கிடைக்கப்பட்டது. எனவே நாங்கள் இந்த சத்சங்கங்கள் மூலம் இதில் கிடைக்கப்பட்டும் இந்த விஷயங்களை நன்றாக உள்வாங்கி மீண்டும் மீண்டும் மீட்டர் செய்து சாதனைகளை பெருக்குவதற்கு பயன்படுத்தி சாதனைகளை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் என்பத கருத்தையும் மீண்டும் கூறி நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம ஓம். அத்துடன் என்று உமா சிவாச்சாரியருடைய சமாதி தினம் என்று கலண்டரில் பார்த்த ஞாபகம் வந்தது, அதையும் ஒருக்க நினைவு கூறலாம் என விரும்புகிறேன். நன்றி.
நன்றி இறைவனையா, உங்களுடைய சுருக்கத்திற்கு. இது சுருக்கம் சொல்லக்கூடிய சத்சங்கம் இல்லை, இது அருள் வாக்கு. அது என்று இடம்பெற்றிருக்கின்றன. அதை மூன்றும் மூன்றும் மூன்றுமே கேளுங்கள். இந்த சத்சங்கத்தை ஒவ்வொரு நாளும் கேட்பதே சாலச் சிறந்தது. ஏனென்றால் நீங்கள் அந்த பயிற்சியில் இருக்கின்றீர்கள், அந்த மரபில் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கின்றது என்பதற்குரிய பதில் என்று பாபாஜி கொணர்ந்திருக்கின்றார் என்பது என்னுடைய தாழ்ந்த கருத்து. அதன் வழி நிற்போம். இறுதியாக நீங்கள் சொன்ன விடயம் நிச்சயமாக அது என்னுடைய விடயத்தில் இருக்கின்றது. இந்த சத்சங்கத்தை முடித்தவுடன் அதை பற்றி பேசப்போகின்றேன். நன்றி ஐயா உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அனுப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ.
வழக்கம் போல் பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்தும் சைவ சித்தாந்தத்திலிருந்தும் கேட்ட கேள்விக்கு, மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு நல்ல அறிவுபூர்வமாகவும் அருள்பூர்வமாகவும் நமக்கு பாபாஜி சத்சங்கத்து மூலியமா விடை கொடுத்திருக்கிறார் என்றதுதான் நம்ம உணரணும். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உணர்ந்து 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 வினை நீக்கமும் விரைவு கடலை நீந்ததுக்கும் ஒரு வாய்ப்பாகவும் பயன்படுத்திக்கணும். கேள்வி கேட்டு அதை உள்வாங்கி அதனுடைய அனுபவ பெறக்குள்ள நம்மளுடைய செயல்முறையில வெற்றி பெறத்துக்கு வேண்டிய முயற்சிகளை செய்யணும்னு சொல்லி சைவ சித்தாந்தம் அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த வகையில நீங்க நல்ல ஒரு மாணவர்களா ஆயிட்டீங்கன்றது உங்களுடைய கேள்வியிலேருந்தே புரியுது. ஒரு மாணவர் சொன்னாரு, அந்த சைவ சித்தாந்தம் கிரியா யோகம் பல நாள் செஞ்சிட்டு இருக்கிறேன், அது கூட இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை கேட்கக்குள்ள நான் ரொம்ப அதை வெல்றதுக்கு முயற்சி பண்றேன். அதுல நாலு படி ஏறினவொன்னு ரெண்டு படி சறுக்குதுன்னு சொல்லி சொல்றாரு, அதுதான் உண்மை. அப்ப அத அனுபவபூர்வமா அவர் அனுபவிச்சிருக்காரு. அதே நிலைதான் எனக்கும், அவரவர் பக்குவத்துல ஏறுறதும் இறங்குறதும் தான் இருக்கும். இது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க மாயையை தேடி போனீங்கன்னா நாலு படி ஏறினீங்கன்னா இன்னொரு நாலு படி ஏறுறதுக்கு தயாரா உங்களுக்கு காத்துட்டு இருக்கும். ஆனா அருள் நிலைக்கு போக்குள்ள, வினைய கழிக்க போக்குள்ள நாலு படி ஏறினீங்கன்னா ரெண்டு படி சறுக்கி இந்த ரெண்டு படி சறுக்குனது தான் உங்களுடைய வாழ்க்கை அனுபவம். உங்களுடைய வெற்றிக்கு அனுபவமே இந்த ரெண்டு படி சறுக்கல் தான். அந்த ரெண்டு படி சறுக்கலை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஆணவ மலத்துல இருந்து விலகி இருக்கணும்னு சொல்றாங்க சைவ சித்தாந்தம். ரொம்ப 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 எச்சரிக்கையான ஒரு விஷயம். நம்ம ஆணவ மலத்துல இருந்து விலகி இருந்து செயல்பட்டாதான் நம்ம வந்து இன்னொரு ரெண்டு படிய ஏன் இறங்கணும் என்ற ஒரு விஷயம் புலப்படும். அடுத்தாப்புல நமக்கு அறிவு தெளிவுபடுறதுக்கு இந்த சைவ சித்தாந்த கருத்துல கொண்டு வந்து அதுல இணைக்கணும். கிரியா யோகத்துக்குள்ள இணைக்கணும். இணைக்கக்குள்ள நீங்க வாழ்க்கையில நீங்க பல அனுபவங்களை படுறத வச்சு அடுத்தது இன்னும் ரெண்டு படி ஏறதுக்கு வேண்டிய சூழ்நிலைய உங்களுக்கு பாபாஜி தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். உங்களால எதுவும் செய்ய முடியாது. ரெண்டு படி நாலு படி ஏறினதும் அவரு தான், ரெண்டு படி உங்களை கீழே கொண்டு வந்ததும் அவரு தான். ஏன்னா நீங்க அனுபவ பெறணும். இதைதான் சைவ சித்தாந்தம் சொல்றாங்க. அந்த வகையில நல்ல ஒரு இனிமையான சத்சங்கம், மாணாக்கள்லாம் நல்ல சைவ சித்தாந்தம் படிக்கிறாங்கன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு மிகுதியான சந்தோஷமா இருக்கு. அதோட மட்டும் இல்ல, நாளைக்கு உமாபதி சிவத்தினுடைய குரு பூஜை. சைவ சித்தாந்தத்துக்கு அவர் ஒரு நல்ல ஒரு ஒரு குருவா அமைஞ்சிருக்காரு. அவருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க நாளைக்கு கிரியா யோக சங்க சார்புல இருந்து நாங்க போய் அந்த குரு பூஜையில கலந்துக்கிறோம். குரு பூஜையில நாங்க கலந்துக்கிறத எல்லா கிரியா யோக சாதகரும் எல்லாரும் அதுல சிறப்பான முறையில கிரியா யோகிகளுக்காகவும் பிரார்த்தனை வச்சு நமக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. போய் நாங்க தொண்டு செய்யறோம். அந்த பலன் எல்லாருக்கும் கிட்டுறதுக்கு பாபாஜியுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்குமாக. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. மிகவும் அருமையாக வளமை போலவே இன்றைய சத்சங்கத்தை தொகுத்தீர்கள் கதி ஐயா. அதில் மிகவும் எனக்கு பிடித்த விடயம் நாலு படி ஏறி ரெண்டு படி இறங்குவதென்று அந்த கேள்வியில் வந்த விடயத்திற்கு அந்த ரெண்டு படி இறங்குவது தான் அனுபவம் என்று சொன்னீர்கள். ஏனென்றால் எங்களுக்கு சைவ சித்தாந்தம் என்ன சொல்லி இருக்கின்றது? துன்பம்தான் அனுபவம், இன்பம் அல்ல. ஆகவே அந்த துன்பம்தான் அந்த ரெண்டு படி இறங்கல். அதன் வழிப்படி அருமையாக அதை சொல்லியிருக்கின்றீர்கள். படி இறங்குவது என்பதை நச்சு நாங்கள் துன்பப்படக்கூடாது, அந்த துன்பத்தின் மூலம் அனுபவம் கிடைக்கிறது என்று இன்பமாக வேண்டும். இதுதான் எங்களுடைய முக்கியமான படிகள் சைவ சித்தாந்தத்தின் வழிமேல் ஏறுவதற்கு. மிகவும் அருமையாக பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் அதை சொல்லியிருக்கின்றீர்கள். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். பாபாஜி அடுத்ததாக ரேவனையா ஞாபகப்படுத்தியது எங்களுடைய கலண்டரில் இன்று தான் உமாபதி சிவத்தாருடைய குரு பூஜை என்று எல்லா நாட்காட்டியலிலும் போடப்பட்டிருக்கின்றது. ஆனால் சிதம்பர செய்தியின்படி நாளை தான் அந்த குரு பூஜை தினம். அது தெரிந்தோ தெரியாமலோ அதை நாங்கள் இந்த சத்சங்கத்தின் பின்பகுதியில் இணைக்கின்றோம் என்று. ஆகவே அவரை பற்றி நினைவு கூறுவோமாக இருந்தால், கைலாய பரம்பரை என்று சொல்லப்படும் திருவாடுதுறை ஆதீனத்தினால் இது மேல் எடுத்து செல்லப்படுகின்றது. அந்த பரம்பரையில் ரெண்டு வகையினர் இருந்திருக்கின்றார்கள். ஒன்று அகச்சந்தான குரவர்கள், மற்றது புறச்சந்தான குரவர்கள். இந்த அகச்சந்தான குரவர் இந்த சைவ கைலாய பரம்பரையின் தலைவராக இருப்பவர் திருநந்தி தேவர். இந்த திருநந்தி தேவருக்கு கீழ் இன்னும் மூன்று அகச்சந்தான குரவர்கள் இருந்தார்கள். அவர்கள்தான் சனத்குமாரர், சத்தியஞான தரிசினி, பரஞ்சோதி முனிவர். இந்த பரஞ்சோதி முனிவரால் தான் புறச்சந்தான குரவர்கள் ஆக்கப்பட்டார்கள். அதில் முதலாவதாக அவர் தீட்சை கொடுத்தது புறச்சந்தான குரவர்கள் முதல்வராக இருக்கும் மெய்கண்டருக்கு. அதை தொடர்ந்து அந்த மெய்கண்டரை தொடர்ந்து அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம் என்று வரிசையில் வருகின்றார்கள். இந்த நான்கு அகச்சந்தான குரவர்களும் புறச்சந்தான குரவர்களை பற்றியும் நாங்கள் விரிவாக பழைய சத்சங்கத்தில் படித்திருந்தாலும் இன்று அவருடைய குரு பூஜை தினத்தில் இதை நினைவு கூறுகின்றோம். இதில் உமாபதி சிவத்தார் இந்த சந்தான குரவர்களில் எட்டாவதாக இருக்கின்றார். கடைசி அருளாளராக அந்த எட்டாவதாக இருக்கும் நிலையில் இருந்ததாலோ என்னவோ தெரியவில்லை, அவர் அருளிய நூல்கள் எட்டு. அதை நாங்கள் அட்டாங்க நூல்கள் என்று சொல்லுகின்றோம் சைவ சித்தாந்தத்தில். அந்த நூல்களை அவர் அருளி செய்தார், எட்டு நூல்கள். ஆகவே அந்த பரம்பரையில் அவருக்கு வந்து அவருக்கு குருவாக அமைந்தவர் மறைஞான சம்பந்தர். அந்த செய்திகளை நாங்கள் பழைய உமாபதி சிவத்தாருடைய குரு பூஜைகளில் நினைவு கூர்ந்திருக்கின்றோம். ஆனால் சுருக்கமாக சொல்லப்போனால் அவருடைய குருநாதர் மறைஞான சம்பந்தர். இவர் ஒரு நாள் தன்னுடைய இவர் தில்லவாழ் அந்தணரில் ஒருவர், இவருடைய பூர்வீகம். தன்னுடைய பூஜை முடிஞ்சு சிதம்பர கோயிலிலிருந்து தன் வீட்டுக்கு பல்லக்கில் செல்வது அந்த நெறி வழக்கம். அதில் சென்று கொண்டிருக்கும் போது மறைஞான சம்பந்தர் கூறுகின்றார் ஒரு அருள் வாக்கு, பட்டகட்டையில் பகல் கொண்டு செல்கின்றது பாரீரென்று. அதை கேட்டவுடனேயே அவருக்கு அந்த ஆன்மீக நிலை தென்படுகின்றது. பல்லக்கிலிருந்து குதிக்கின்றார் மறைஞான சம்பந்தரை துரத்தி கொண்டு ஓடுகின்றார். அவருடைய காலடியில் விழுவதற்கு அவரும் வேகமாக நடந்து சென்று ஒரு இடத்தில் கலப்பினால் நின்று கஞ்சி வேண்டி ஒரு நெசவாளரிடம் குடிக்கின்றார் தாகத்திற்கு. அந்த நேரம் உமாபதி சிவம் அவர்கள் பின்னால் வந்து அந்த அவர் கஞ்சி குடிக்கும் போது அவருடைய முழங்கையால் கீழே ஒழுகும் கஞ்சியை தான் ஏந்தி குடிக்கின்றார். அதை பார்த்த மறைஞான சம்பந்தர், இதெல்லாம் அருளாளரால் நடக்கப்படுவது, ஆதலால் அவரை தன்னுடைய சீஷியனாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதுதான் உமாபதி சிவத்தின் அந்த அருளாளரின் பூர்வீகம். ஆகவே மறைஞான சம்பந்தருடைய சீஷியனாக உமாபதி சிவம் வருகின்றார். மறைஞான சம்பந்தர் அவர்கள் ஒரு புத்தகங்களும் இந்த சைவ சித்தாந்தத்தில் எழுதவில்லை. அதன் காரணமாகவோ என்னவோ தெரியாது, உமாபதி சிவம் அவர்கள் 8 புத்தகங்களை எழுதுகின்றார். அதில் மிகவும் முக்கியமான புத்தகம் உண்மை நெறி விளக்கம், இந்த சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்துக்களை சொல்லும் புத்தகம். ஆகவே இந்த பரம்பரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த 2 சந்தான புரவர்களிலும் 8வது சந்தான புரவராக அவர் இருக்கின்றார். அதைவிட இந்த அவர் அருளிய 8 புத்தகத்தின் பெயரையும் வாசித்து விடுகின்றேன். இன்று அவருடைய நாளில் சிவப்பிரகாசம், திருவருட்பயன், திருவெண்பா, போற்றி பகருடை, கொடிக்கவி, நெஞ்சுவிடு தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கப்ப நிராகரணம் என்ற 8 நூலகம் நூல்களை எழுதுகின்றார். இதை சித்தாந்த அட்டகம் என்று சொல்கின்றோம் எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில். அப்படியான அருளாளர் இல்லையென்றால் எங்களுக்கு இந்த நேரம் இந்த சித்தாந்த வகுப்புகள் இல்லை என்பது அதன் கருத்து. ஏனென்றால் மெய்யண்டார் அவர்கள் அருளி செய்த சிவஞான போதத்தை விரிவாக எடுத்துரைத்தார் அவருடைய மாணாக்கர் சிவஞான சித்தியாராக அது அருள்நந்தி சிவம் அவர்கள். மறைஞான சம்பந்தர் அவர்கள் எந்த நூல்களும் எழுதவில்லை. அந்த விரிவாக எடுத்துரைத்த நூல்களில் இருக்கும் முழு கருத்துக்களையும் உமாபதி சிவம் அவர்கள் 8 நூல்களாக பிரித்து அதற்குள் அடக்கக்கூடியதை அடக்கியிருக்கின்றார் என்பது சைவ சித்தாந்த வகுப்புகளில் நான் அறிந்த விடயம் பேராசிரியர் மூலம். ஆகவே அப்படியான அந்த அருளாளரிடம் நாங்கள் சைவ சித்தாந்த மாணவர்களாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய நல்லாசி மிகவும் மிகவும் முக்கியம் எங்களுக்கு. அவருடைய அடிப்படை கருத்துக்களைத்தான் இப்போது படித்து கொண்டிருக்கின்றோம். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை விளக்கமாக எழுதியிருக்கின்றார் திருவருட்பயனில். அந்த திருவருட்பயன் மூலமாகத்தான் இதன் ஆதியாகிய ஓ முழுமையான அடிப்படை கருத்து, விரிவான அடிப்படை கருத்தை படிக்கின்றோம். சிவஞான சித்தியாரிலிருந்து சிவஞான போதத்திலிருந்து சிவஞான சித்தியார் விரிவாக வந்து அதை பகுதி பகுதியாக எடுத்து எழுதிய ஒரு நூல் தான் உண்மை நெறி விளக்கம். அது உண்மை விளக்கமாக இன்னொரு அருளாளரும் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இவற்றைத்தான் நாங்கள் படிக்கின்றோம். அதன் வெறி அடிப்படையைத்தான் படிக்கின்றோம். இது பெரிய பெரிய கடல் அளவு, அதில் ஒரு மண் அளவு தான் நாங்கள் படித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய சத்சங்கத்தில் நாங்கள் எல்லோரும் உமாபதி சிவம் என்ற அருளாளரை வேண்டுகின்றோம். எங்களுடைய படிப்பு நன்றாக அமைய வேண்டும். இன்னும் பழைய விடயங்களே அவர்கள் இந்த சத்சங்கத்தில் இருக்கின்றார்கள் என்பது உண்மை. குருமார்களுடன், பாபாஜி பரம்பொருளுடன் இந்த சத்சங்கத்தில் எல்லா சந்தான குரவர்களும் இருக்கின்றார்கள், எல்லா சமய குரவர்களும் இருக்கின்றார்கள், எல்லா அருளாளர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆசியுடன் நாங்கள் இந்த விடயத்தில் மேலே செல்வோம், எங்களுடைய பயிற்சியில் நிற்போம், இறுதியாக ஆத்ம ஞானத்தை பாபாஜியுடன் சேர்ந்து அடைவோம், அதிலிருந்து பதிஞானத்தை நோக்கி செல்வோம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து உங்களை கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு பாபாஜி பரம்பொருளுடன் அழைத்துச் செல்கின்றேன். ஓம் பிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.